بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي الحمد لله இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மூன்று அடிப்படைகள் என்ற நூலை நாம் தொடர்ந்து படித்து வருகின்றோம். இது நம்முடைய எட்டாவது அமர்வு இன்ஷா அல்லாஹ். நேற்றைய பாடத்திலே இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஒரு கூற்றை நாம் பார்த்தோம். லௌமா அன்ஸலல்லாஹு ஹுஜ்ஜதன் அலா கல்கிஹி இல்லா ஹாதிஹி சூரத லகஃபத்ஹும். அல்லாஹு தஆலா தனது படைப்புகளுக்கு இந்த சூராவை தவிர வேறு ஒரு ஆதாரத்தை இறக்கியிருக்கவில்லை என்றால் லகஃபத்ஹும், இதுவே அவர்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கும். அப்போ இந்த ஒரு சூராவை சிந்திக்கக்கூடிய மனிதர் தன்னை நஷ்டத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும், அழிவிலிருந்து தன்னை பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு திட்டமான முடிவுக்கு வந்து விடுவார். அப்போ அழிவிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்வதற்கு என்ன தேவை என்று சிந்திக்க ஆரம்பித்து விடுவார். அப்படி சிந்திக்கும் பொழுது அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நான்கு வழிகளை சொல்கின்றான். ஒன்று, அவரிடத்தில் ஈமான் இருக்க வேண்டும். இரண்டாவது, அமல் சாலிஹ் இருக்க வேண்டும். மூன்றாவது, அத்தவாசி பில் ஹக்கி. நான்காவது, அத்தவாசி பில் சபர் இருக்க வேண்டும். வக்கால் அல் புகாரி, இமாம் புகாரி கூறுகிறார்கள். இமாம் புகாரி என்பவர்கள் யாரு என்றால், இவங்களுடைய குன்யத் அபு அப்துல்லா, இவங்களுடைய பேரு முஹம்மத் இப்னு இஸ்மாயில் இப்னு இப்ராஹிம் அல் முகீரா அல் புகாரி. ஏன் புகாரின்னு வந்துச்சு? இவங்க புகாரா என்ற ஊரில் பிறந்தாங்க. ஹிஜ்ரி 194 பிறந்தாங்க. ஹிஜ்ரி 194 பிறந்தாங்க. இவங்க ஒரு எத்தீமான குழந்தையாக இருந்தாங்க. தாய் தான் இவங்கள வளர்த்தார்கள். இவங்க வஃபாத்தானது ஹிஜ்ரி 256. 194 பிறக்கிறாங்க, 256 அவங்க இறக்குறாங்க. சமர்கந்த் என்ற இன்றைக்கு ரஷ்யாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சமர்கந்த் என்ற பிரதேசத்தில் ஹர்தங் என்ற ஊரில் அவங்க பார்த்தவராங்க. இப்போ இமாம் புகாரி என்ன சொல்கிறார்கள் என்றால், பாபு அல் இல்ம் கப்ல் அல் கவுல் வல் அமல். இமாம் புகாரி தன்னுடைய நூலில் ஒரு பாடமே அமைக்கிறார்கள். அந்த பாபுனா பாடம். என்ன பாடம் அமைக்கிறார்கள்? அல் இல்மு, கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும். கப்லல் கௌலி வல் அமலி, மார்க்க விஷயங்களில் எதை பற்றியும் நீங்கள் பேசுவதற்கு முன்பாக உங்களுக்கு இல்மு தேவை. அதே போல் மார்க்கத்தினுடைய எந்த ஒரு செயலை, நன்மையை நாடி நீங்கள் செய்வதற்கு முன்பாக உங்களுக்கு இல்மு தேவை. இன்றைக்கு பாருங்க, பெரும்பாலான மக்களிடத்தில் இந்த இல்முடைய முக்கியத்துவம் அறவே இல்லாமல் போய்விட்டது. மணிக்கணக்காக பயான் செய்வாங்க, எங்கேயாவது இல்மு படிச்சிருக்கிறாங்களான்னா படிச்சிருக்க மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு கற்பனையில் வந்ததை கதைகளாக பேசிக்கிட்டே போவாங்க பள்ளிவாசலில் உட்காந்து. அதே போல் அமல் செய்யக்கூடிய நிறைய பேர், இந்த சூஃபியாக்கள் என்று சொல்பவர்கள், அதே போல் இந்த திக்ரு செய்கிறோம் என்று சொல்பவர்கள், ஹான்காக்கள் என்று சொல்பவர்கள், இவங்களெல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா நிறைய அமல் செய்வாங்க. ஆனால் அவங்களுடைய அமல்கள் இல்மின் அடிப்படையில் அமைந்ததா, கல்வி கற்றுக்கொண்டதற்கு பிறகு அவர்களுடைய அமல்கள் அமைந்ததா என்றால் அப்படி இருக்காது. அப்போ எந்த ஒரு மனிதர் இல்மை கற்றுக்கொள்வதற்கு முன்பாக மார்க்க விஷயங்களை பேசுவாரோ அவரும் வழி கெட்டு விடுவார், வழி கெடுத்து விடுவார். அதுபோன்றுதான் யார் ஒருவர் சரியான இல்மை கற்றுக்கொள்வதற்கு முன்பாக செயல்களை செய்வார்களோ, அமல்களை செய்வார்களோ, அவர்களும் வழிகெடுப்பார்கள். அவர்கள் தவறான வழியை மக்களுக்கு போதித்து விடுவார்கள். இப்போ இன்றைக்கு நிறைய மக்கள் பயான் செய்வாங்க, அதே போல வந்து பெரிய மணிக்கணக்கில் பிரச்சாரம் செய்கிறோன்னு செய்வாங்க, அதே போல தாவா செய்கிறோன்னு செய்வாங்க. அப்போ இப்படி செய்யக்கூடியவர்கள் இவங்களுடைய அந்த பணி, அது வந்து பேச்சு பிரச்சார பணியாக இருந்தாலும் சரி, அல்லது இவங்களுடைய அமல்களாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் ஒரு சரியான பாதையில் அமைவதாக இருந்தால் அங்கே என்ன தேவை? இல்மு தேவை. அப்போ இல்மு என்றால் என்ன? அதை நம்ம தனியாக சொல்லுவோம். இல்மு என்பது மா காலல்லா வக்கால ரசூலுல்லா, அல்லாஹ் எதை சொன்னாரோ அதுதான் இல்மு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னார்களோ அதுதான் இல்மு. இன்றைக்கு என்ன செய்கிறாங்க மக்கள், ஏதாவது ஒரு மந்த்லி மேகசீனை படிச்சுட்டாங்களா, அல்லது ஏதாவது ஒருத்தருடைய கேசட்டை கேட்டுட்டாங்களா, அதுவே தனக்கு போதும் என்பதாக நினைக்கிறாங்க. அது தப்பு. அப்போ குர்ஆனையும் ஹதீஸையும் படிப்பது தான் இல்மே தவிர, அதுவும் குர்ஆன் ஹதீஸை சும்மா தானாக வாசிக்கிறது கிடையாது. அந்த குர்ஆன் ஹதீஸை கற்றுக்கொண்ட ஆசிரியரிடத்திலே படிப்பது, அதுக்கு பேர் தான் இல்மு. தானாக புக்கை படித்து வர்றதுக்கு பேர் இல்மு கிடையாது. அப்போ இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு பாடத்தை அமைச்சு அந்த பாடத்தில் சொல்கிறாங்க, பாப் அல் இல்மு கப்ல அல் கவுலி வல் அமலி, சொல்வதற்கு முன்பாகவும் செய்வதற்கு முன்பாகவும் இல்மு, கல்வி முக்கியம் என்று ஒரு பாடத்தை அமைக்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க? வத்தலீலு கவுலுஹு தஆலா, அல்லாஹ்வுடைய கூற்று, ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் واستغفر لذنبك سوره محمد 19வது வசனம். அல்லாஹ் تعالی சொல்கிறான், நபியே நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், ஃபஅலம் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அன்னஹு நிச்சயமாக விஷயம், லா இலாஹ இல்லல்லாஹ், லா அறவே இல்லை, இலாஹ வணக்கத்திற்குரிய இறைவன், இல்லா தவிர, அல்லாஹ் அல்லாஹ்வே நிச்சயமாக உண்மையில் வணக்கத்திற்குரிய இறைவன் அறவே இல்லை அல்லாஹுவை தவிர என்பதை நபியே நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். வஸ்தஃஃபிர் லிதம்பிக, உமது பாவங்களுக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடுங்கள். இப்போ பதா பில் இல்மி, அல்லாஹு தஆலா ஆரம்பித்திருக்கிறான் இல்மை கொண்டு. அப்ப நபிக்கு அல்லாஹு தஆலா முதல் முதல்ல என்ன கட்டளையை கொடுக்கிறான்? இல்முடைய கட்டளையை கொடுக்கிறான். நபியே நீங்கள் வந்து கப்லல் கவுலி வல் அமலி, சொல்வதற்கு முன்பாக செய்வதற்கு முன்பாக நீங்கள் இல்மை தெரிந்து கொள்ளுங்கள். அதாவது இப்போ நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்பதற்காக அனுப்பப்பட்டிருக்கின்றீர்கள். அப்போ நீங்கள் முதல்ல அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை சரியாக கற்றுக்கொள்ள வேண்டும். அதனுடைய அடிப்படைகள் என்ன, அதனுடைய ஒழுக்கம் என்ன, அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் எதன் மூலமாக நிறைவேறும், எதன் மூலமாக முறிந்துவிடும் என்ற விஷயங்களை எல்லாம் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ ஒரு நபிக்கே அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன, சொல்லுக்கும் செயலுக்கும் முன்பாக இல்மை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று. அப்போ நபிக்கு யார் இல்மை கற்றுக் கொடுத்தது? அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான் இப்ராஹீம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் மூலமாக. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் சொன்னார்களோ அது அல்லாஹுவின் புறத்திலிருந்து தான் கற்றுக்கொண்டதை தான் சொன்னார்களே தவிர, அவர்கள் தங்களுடைய மன விருப்பத்தின்படி எதையும் சொல்லவில்லை. இப்போ பாடத்தினுடைய ஆரம்பத்தில் சூரத்துல் அஸ்ரை அடிப்படையாக வைத்து இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, நான்கு விஷயங்களை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறினார்கள். அந்த நான்கு விஷயங்கள் என்ன? ஈமான், அமல், தவாசி பில் ஹக்கு, தவாசி பில் சபர். இப்போ என்ன சொல்கிறாங்க அடுத்து, இது பாடத்தினுடைய ரெண்டாவது பகுதி, மூன்று விஷயங்களை சொல்கிறாங்க. இந்த மூன்று விஷயங்களை ஒவ்வொரு முஸ்லீமும் தெளிவாக கற்றிருக்க வேண்டும். இந்த மூன்றை ஒவ்வொரு முஸ்லீமும் கண்டிப்பாக நம்பிக்கை கொள்ள வேண்டும். மூன்று விஷயத்தை ஒவ்வொரு முஸ்லீமும் அதே போல அதன்படி அவனுடைய நம்பிக்கை இருக்க வேண்டும். அப்போ இந்த மூன்று விஷயங்கள் ரொம்ப முக்கியமான ஒன்று என்பதாக இப்போ குறிப்பிடுறாங்க. சரி, இப்போ முதல்ல நம்ம என்ன செய்கிறோம், பாடத்தில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் முதல்ல அர்த்தம் சொல்லிடுறோம், அதை முதல்ல கவனிச்சுக்கோங்க. இலம், அறிந்துகோள். ரஹீம, கருணை காட்டுவானாக. உனக்கு அல்லாஹு, அல்லாஹ் அல்லாஹ் உனக்கு கருணை காட்டுவானாக. அப்போ இமாம் அவங்க இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு துவாவோடு ஆரம்பிக்கிறாங்க. அது எதை காட்டுகிறது? அவர்கள் மாணவர்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய அக்கறையை காட்டுகிறது. அப்போ யாருக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்ல போகிறீங்களோ அவங்களுக்காக நீங்கள் துவா செய்யணும். அப்போ நீங்கள் ஒரு மனிதரை இஸ்லாமின் பக்கம் அழைக்கிறீங்க, ஒரு மனிதருக்கு நல்ல விஷயங்களை சொல்லித்தரீங்க. அப்போ அவங்களுக்கு நீங்கள் துவா செஞ்சு நீங்கள் அவர்கள் அல்லாவின் பக்கம் அழைக்கும் பொழுது, ஒன்று அல்லாவின் புறத்திலிருந்து அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டால் நீங்கள் அழைக்கக்கூடிய அந்த அழைப்பில் அல்லாஹுத்தாலா கண்டிப்பாக ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தி விடுவான். இன்றைக்கு நம்ம பெரும்பாலும் மக்கள் என்ன செய்கிறாங்க, மக்களை ஏசிடுறாங்க, திட்டிடுறாங்க. தாவா கொடுக்கும்போது உனக்கு ஒன்றும் புரியாது, உனக்கு ஒன்றும் விளங்காது, அந்த மாதிரி சொல்லிடுறாங்க. அது தப்பு. நம்ம என்ன செய்ய, நபிமார்களுடைய தாவாவுடைய பணி என்ன, மக்களுக்கு வந்து துவா செஞ்சு நல்ல விஷயங்களை சொல்கிறது. அப்போ அதே அடிப்படையில் தான் இமாம் அவங்க சொல்கிறாங்க, ரஹிமக்கல்லா, அல்லாஹ் உனக்கு கருணை காட்டுவானாக. இப்போ இந்த ரஹ்மத் என்பதற்கு என்ன விளக்கங்கிறத நம்ம முன்னாடி உள்ள அந்த ரஹிமக்கல்லாலேயே ரொம்ப விவரமாக ஓரளவுக்கு சொல்லியிருக்கிறோம். அதனால் அப்போ அது திரும்ப சொல்ல தேவையில்லை. அன்னஹு, நிச்சயமாக விஷயம். அன்னனா நிச்சயம், அந்த ஹூங்கிறது அதாவது விஷயம் என்ற அர்த்தத்தில் வரும். ஏஜிபு, கட்டாயமாகிறது. அலா, மீது. குல்லி, எல்லோர். முஸ்லீம், முஸ்லீம். ஓ முஸ்லீமத்தின், முஸ்லீமான பெண். எல்லா முஸ்லீமான ஆண் இன்னும் பெண்கள் மீது கட்டாயமாகிறது, கடமையாகிறது. எது கடமையாகிறது? தஅல்லுமு சலாசி, தஅல்லுமு ஹாதிஹில் மசாயிலி சலாசி, இந்த மூன்று விஷயங்களை. ஹாதிஹி இந்த, அல் மசாயில் விஷயங்கள், அஸ்ஸலாஸ் மூன்று, இந்த மூன்று விஷயங்களை கற்றுக்கொள்வது. இன்னும் வல் அமலு பிஹின்ன, அவற்றை கொண்டு செயல்படுவது, அதாவது நம்பிக்கை கொள்வது. அப்போ மூன்று விஷயங்களை கற்றுக்கொண்டு அதன்படி செயல்படுவது, நம்பிக்கை கொள்வது ஒவ்வொரு முஸ்லீமான ஆண் பெண்ணின் மீது கடமையாகிறது என்று சொல்கிறாங்க. அல் ஊலா, முதலாவது விஷயம், அதாவது அல் மஸ்அலத்துல் ஊலான்னு இருக்கும். அல் ஊலா, முதலாவது விஷயமாவது, அன்னல்லாஹ. அன்ன என்ன அர்த்தம்? நிச்சயமாக. அல்லாஹ், அல்லாஹ் ஹலக படைத்தான். நா, நம்மை. அன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ் ஹலக, நா நம்மை படைத்தான். வ ரசக, இன்னும் உணவளித்தான். நா நமக்கு. வலம் யத்ருக், நா வலம் யத்ருக், அவன் விடவில்லை. நா நம்மை. ஹமலன், வீணாக, அதாவது நோக்கம் இல்லாமல், குறிக்கோள் இல்லாமல், வீணாக. பல், மாறாக. அரசல, அவன் அனுப்பினான். இலைனா, நம் பக்கம். ரசூலன், ஒரு தூதரை. ஃபமன், ஃபா ஆகவே, மன் யார் ஒருவர். அத்தா, கீழ்ப்படிந்தார். ஹூ, அந்த தூதருக்கு, அவருக்கு, அதாவது அந்த தூதருக்கு. யார் கீழ்ப்படித்தாரோ. தஹல, அவர் நுழைவார். அல் ஜன்னத, சொர்க்கத்தில். ஒமன், யார் ஒருவர். அசா, மாறு செய்தார். ஹூ, அவருக்கு, அதாவது அந்த தூதருக்கு. தஹல, நுழைவார். அன்னார, நெருப்பில். ஏலம், தெரிந்துகொள், அறிந்துகொள். ரஹீம, கருணை காட்டுவானாக. க, உனக்கு அல்லாஹ். அன்னஹு, நிச்சயமாக விஷயமாவது. ஏஜிபு, கட்டாயமாகிறது. அலா குல்லி முஸ்லிமின், ஓ முஸ்லிமத்தின், எல்லா முஸ்லிமான ஆண் இன்னும் பெண்கள் மீது. முஸ்லிம், ஒரு ஆண் முஸ்லிம், முஸ்லிமத்தின் பெண் முஸ்லிம். அவள் முஸ்லீமான எல்லா ஆண் பெண்கள் மீது கடமையாகிறது. எது கடமையாகிறது? தஅல்லுமு, கற்றுக்கொள்வது. எதை? ஹாதிஹில் மசாயிலி சலாசி, இந்த மூன்று மசாலாக்களை, இந்த மூன்று விஷயங்களை கற்றுக்கொள்வது கடமையாகிறது. இன்னும் வல் அமலு பிஹின்ன, அவற்றை கொண்டு செயல்படுவது, அவற்றின்படி செயல்படுவது, அதாவது நம்பிக்கை கொள்வது. அல் ஊலா, முதலாவது விஷயம். அன்ன, நிச்சயமாக. அல்லாஹ, அல்லாஹ் ஹலக படைத்தான். நா நம்மை. வ, இன்னும். ரசக, உணவளித்தான். நா நமக்கு. வலம் யத்ருக், நா வலம் யத்ருக், அவன் விடவில்லை. நா நம்மை. ஹமலன், வீணாக. பல், மாறாக. அரசல, அவன் அனுப்பினான். இலைனா, நம் பக்கம். ரசூலன், ஒரு தூதரை. ஃபமன் ஆகவே யார் ஒருவர் அத்தாஅ கீழ்படிந்தாரோ கட்டுப்பட்டாரோ ஹூ அவருக்கு அதாவது அந்த தூதருக்கு தஹலல் ஜன்னத அவர் நுழைவார் சொர்க்கத்தில் ஒமன் அசாஹு யார் மாறு யார் ஒருவர் அசாஹு மாறு செய்தாரோ ஹூ அவருக்கு அதாவது அந்த தூதருக்கு தஹலன் நார நரக நெருப்பில் நுழைவார். இப்போ ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண்களும் இந்த ஒரு நம்பிக்கை உடையவர்களாக இருக்க வேண்டும். அதாவது நம்மை படைத்த இறைவன் அல்லாஹு தாலா தான், நமக்கு ரிசுக் அளிப்பவனும் அல்லாஹு தாலா தான். இந்த ஒரு நம்பிக்கை எப்போதுமே உள்ளத்தில் பசுமையாக இருக்க வேண்டும். புரியுதுங்களா? ஒவ்வொரு நாளும் மட்டுமல்ல ஒவ்வொரு நிமிடத்திலையும் இந்த நம்பிக்கை அவனுடைய உள்ளத்தில் இருக்கணும். அல்லாஹு தான் என்னை படைத்தவன், எனக்கு ரிசுக்கு கொடுக்கவனும் கொடுப்பவனும் அல்லாஹு தாலா தான் என்று. அப்போ இந்த ஒரு நம்பிக்கை அவனுடைய உள்ளத்தில் உறுதியாக வந்தாதான் அடுத்து அவன் அல்லாஹுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு அதை பின்பற்றக்கூடியவனாக அவன் மாற முடியும். இன்னைக்கு அதிகமான மக்கள் பாவத்தில் போகிறாங்க, பாவமான காரியங்களில் வந்து ஈடுபடுறாங்க, பாவமான காரியங்களில் தான் அவங்களுடைய நாட்டம் போகுது. அதுக்கு என்ன காரணம் என்றால், படைத்த இறைவனை தனக்கு இரணமளிக்கக்கூடிய அந்த ரப்பை அவர்கள் மறந்தது தான். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது ஃபத்குருனி அத்குருக்கும், நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள் நான் உங்களை நினைவு கூறுகிறேன். வலாத்து அதே போல் இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லும் பொழுது வலாத்த கூனு கல்லதீன நசுல்லா, சூரத்துல் ஹஷருடைய வசனத்தில் அல்லாஹ் சொல்றா வலாத்த கூனு கல்லதீன நசுல்லா, அல்லாஹுவை மறந்தவர்களை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள். ஃபன்சாஹும் அன்புசகும், அப்படி அல்லாஹுவை ஒருவர் மறந்துவிட்டால் அவருக்கு அல்லாஹுவத்தில் அவரையே மறக்க வைத்து விடுவான். அதாவது அவருக்கு எது நன்மை தீமை, அவருடைய மறுமை வாழ்க்கையில் என்ன அவருக்கு அடைய வேண்டும், அந்த விஷயங்கள் எதுவுமே அவருக்கு ஞாபகம் இல்லாமல் போயிடும். அப்போ தன்னை படைத்த இறைவனை மறப்பதும் தன்னுடைய தன்னை படைத்த இறைவனை நினைவு கூறாமல் இருப்பதும் இது மிகப்பெரிய ஒரு வழிகேட்டுக்கு காரணமாகி விடுகிறது. அப்போ ஒரு முஸ்லீம் இடத்துல முதலாவதாக என்ன ஒரு நம்பிக்கை பசுமையாக இருக்கணும், என்னை படைத்த இறைவன் அல்லாஹு தஆலா அவன்தான் எனக்கு ரிசுக்கு கொடுக்குறான் என்ற நம்பிக்கை அவனிடத்தில் பலமாக இருக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ அல்லாஹு தான் நம்மை படைத்தான் என்பதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஒன்று குரானுடைய வசனங்களை சிந்திப்பதை கொண்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ குரானில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கெல்லாம் நமக்கு அப்படி சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், நான் ஒரு மூணு நாள் ஆயத்து சொல்லுவேன், நீங்கள் ஒரு மூணு நாள் ஆயத்து இன்ஷாலா எழுதிட்டு வரணும். இப்போ பாருங்கள் சூரத்துல் அன்ஆம் ஆறாவது அத்தியாயத்தினுடைய ரெண்டாவது வசனம், ஹுவல்லதி ஹலகக்கும் மின் தீனின், அவன்தான் உங்களை படைத்தான் மண்ணிலிருந்து. இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் ஒருவன்தான், நான் தான் படைப்புகளை படைத்தேன் என்று டிக்ளர் தெளிவாக அறிவிக்கக்கூடிய ஒரு இறைவனாக இருக்கின்றான். உலகத்தில் மக்கள் யாரையெல்லாம் கடவுள் என்பதாக தெய்வம் என்பதாக வணங்குகிறார்களோ அல்லது அழைக்கிறார்களோ, அந்த கடவுள்களில் தெய்வங்களில் யாராவது ஒன்று நான் தான் உலகத்தை படைச்சது உங்களை படைச்சது என்பதாக டிக்ளர் அறிவிப்பு செய்திருக்கிறதா என்று தேடி பார்த்தா எங்கேயுமே அப்படி கிடையாது. அல்லாஹ் இறக்கிய குர்ஆனில் மட்டும்தான், வேதத்தில் மட்டும்தான் மனிதர்களாகிய உங்களையும் ஏனைய படைப்புகளையும் படைத்தவன் அல்லாஹுவாகிய நான் தான் என்று தெளிவாக அல்லாஹு தஆலா நமக்கு அறிவிப்பு செஞ்சுருக்கிறான். சரிங்களா? இப்போ அதே போல தான் சூரத்துல் ஆராஃப் ஏழாவது அத்தியாயத்தினுடைய பதினோராவது வசனம், அதில் பாருங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் வலகத் ஹலக்னாகும் தும்ம ஸவ்வர்னாகும், மக்களே உங்களை நாம் தான் படைக்கிறோம், திட்டவட்டமாக நாம் தான் உங்களுக்கு உருவம் கொடுக்கிறோம். சூரத்துல் ஹிஜ்ருடைய பதினைந்தாவது வசனம், பதினைஞ்சாவது அத்தியாயத்தினுடைய பதினைஞ்சாவது வசனம், வலகத் ஹலக்னல் இன்சான மின் சல்சாலிம் மின் ஹமயும் மஸ்னூன், மனிதர்களை நாம் படைத்திருக்கிறோம் திட்டவட்டமாக ஈரமான பிசுபிசுப்பான களிமண்ணிலிருந்து, தட்டினால் சப்தம் வரக்கூடிய பிசுபிசுப்பான ஈரமான களிமண்ணிலிருந்து மனிதர்களை நாம் படைத்திருக்கிறோம். இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய நோட்டில்
அல்லாஹு தஆலா தான் நம்மை படைத்தான், பிரபஞ்சத்தை எல்லாம் அல்லாஹ் தான் படைச்சான்ங்கிற அந்த கருத்து வர்ற மாதிரி ஒரு மூன்று வசனங்களை நாளைக்கு தேடி எழுதுங்க. சரியா? சரி, இப்ப ரெண்டாவது ஒரு விஷயம் பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படை அவன்தான் படைப்புகளை படைத்தான் என்பதை நம்ம குர்ஆனை கொண்டு நம்ம தெரிஞ்சு கொள்றோம். அதே போல ஒரு மனிதன் பொதுவா சிந்தித்தாலும் கூட தன்னை படைத்த இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை அவன் அறிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் இல்லை என்று யாருமே மறுக்க முடியாது. படைத்த ஒருவன் இருக்கிறான் என்பதை ஒவ்வொரு மனிதனுடைய இயற்கையும் கண்டிப்பா ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். இப்ப ஒருத்தர் வந்து மறுக்கிறார், இல்ல அல்லான்னு யாரும் கிடையாது, படைப்பாளன்னு யாரும் கிடையாது, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, எல்லாமே இயற்கைன்னு சொல்றாரு. இப்ப இவருக்கு நம்ம என்ன பதில் சொல்றது என்றால், சூரா அத்தூர் 52வது அத்தியாயம் 35வது வசனம், 52வது அத்தியாயத்துல 35வது வசனத்துல அல்லாஹ் இப்படிப்பட்ட மக்களுக்கு பதில் சொல்றான். சில பேர் லாஜிக்கா என்ன சொல்லுவாங்க, என்னங்க நீங்க அல்லாஹ்னு சொல்றீங்களே, அல்லாஹ்வை நம்ம யார் பார்த்தா, எல்லாமே இயற்கைதாங்க, எல்லாமே தானா வந்துச்சு, தானா இயங்கிக்கிட்டு இருக்கு என்பதாக மக்கள்ல சில பேர், இந்த கம்யூனிசவாதிகள் அதே போல தீக்காவை சேர்ந்த சிலர் அவங்கெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே தமிழ்நாட்டில் தீக்கா என்ற ஒரு அந்த கொள்கையை ஸ்தாபகம் பண்ணி அதை வந்து மக்களுக்கு மத்தியில் பரப்புன அந்த மனிதர் வந்து தன்னை முஸ்லீம்னு சொன்னார், அதாவது முஸ்லீம்கள் நம்பக்கூடிய கடவுளாகி அல்லாஹ்வை நானும் நம்புறேன்னு அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் பின்னாடி வந்த மக்கள் வந்து அந்த விஷயங்களை எல்லாம் எடுத்துக்கொள்ளாமல் அவர் வந்து இந்துக்களுடைய அந்த சிலை தெய்வங்கள் சிலை வழிபாடுகளையும் அந்த உருவ வழிபாடுகளையும் எதிர்த்தாரில், அதை வைத்து கொண்டு தவறாக புரிஞ்சு கொண்டு மொத்தமாகவே கடவுள் இல்லைன்னு அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார் என்பதாக தவறாக விளங்கியிருக்கிறாங்க. அப்படி கிடையாது. இப்போ பாருங்க, அந்த 52வது அத்தியாயத்தினுடைய 35வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அம் ஹுலிகு மின் கைரி ஷைஇன் அம் ஹுமுல் காலிகூன், அம் ஹுலிகு மின் கைரி ஷைஇன் அம் ஹுமுல் காலிகூன் أَمْ خَلَقُوا السَّمَاوَاتِ وَالْأَرْضَ بَلْ لَا يُوقِنُونَ. இப்ப நீங்க ஏதாவது ஒரு பொருளை கற்பனை செய்யுங்க. இப்ப உதாரணத்துக்கு உங்க கையில ஒரு செல்போன் எடுத்துக்கலாம். இந்த செல்போனை கற்பனை செய்யும். இப்ப நமக்கு முன்னாடி ஒரு போன் இருக்குது. இப்ப இந்த போனு எப்படி வந்துச்சு, இந்த போனு எப்படி வந்துச்சு? ஒன்னு, இந்த போன் முன்னாடி இல்லை இப்போ வந்துச்சு, அதாவது இது இல்லை இப்போ வந்துச்சு, அதாவது இல்லாமல் இருப்பது தான் இது வந்ததுக்கு காரணம் அப்படின்னு யாராவது ஒருத்தங்க சொல்லுவாங்களா? அறிவாளி சொல்ல முடியாது. அல்லது இந்த போனே தன்னைத்தானே உருவாக்கி கொண்டது என்று சொல்வார்களா? அதுவும் சொல்ல முடியாது. அப்போ ஒரு பொருள் ஒரு இடத்துல இப்போ இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? அது தன்னை அது முன்னாடி இல்லாம இருந்துச்சுலங்க, அதாங்க இப்ப வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அது எப்படிப்பா இல்லாம என்பது உள்ளமைக்கு ஒரு காரணமாக ஆகும்? இல்லாம என்பது உள்ளமைக்கு எப்படி காரணமாக ஆகும்? அதாவது ஒரு பொருள் இல்லை, அது இல்லாமல் இருப்பதுதான் இப்ப வந்ததுக்கு அது காரணம் அப்படிங்கிறது வந்து முட்டாள்தனமான வாதம் அது. அதே போல ஒரு பொருள் தன்னைத்தானே உருவாக்கி கொண்டது என்று சொல்வதும் முட்டாள்தனமானது. அப்ப ஒரு பொருளை இன்னொருவர் உருவாக்கினார், இன்னொருவர் செய்தார் என்று சொல்வதுதான் அதுதான் வந்து அறிவு ஏற்றுக்கொள்ளக்கூடிய. அப்ப உங்களுக்கு முன்னாடி ஒரு போனை பாக்குறீங்கன்னு சொன்னா இந்த போனை கண்டிப்பா ஒருத்தர் செஞ்சிருக்கணும், பல தொழில்நுட்பங்களை கொண்டு பல பொருள்களை கொண்டு இந்த போனை ஒருத்தர் செஞ்சிருக்கணும். அப்புறம் அந்த போனை உங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் கொண்டு வந்து வச்சிருக்கணும், நீங்க கொண்டாந்து வச்சிருக்கணும், அல்லது வேற யாராவது கொண்டு வந்து வச்சிருக்கணும், அப்பதான் உங்களுக்கு முன்னாடி அந்த போன் வர முடியும். சரியா இல்லையா? அப்ப ஒரு பொருள் ஒன்று இருக்குமே ஆனால் அந்த பொருள் கண்டிப்பாக அந்த பொருளை உருவாக்கிய ஒருவன், அந்த பொருளை செய்த ஒருவன் இருக்க வேண்டும் என்பது நமக்கு அதாவது அறிவுல ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு யதார்த்தமான உண்மையாக ஆகிவிடுகிறது. இப்ப இந்த பிரபஞ்சத்தை நம்ம பார்க்கிறோம், இந்த பிரபஞ்சத்துல சூரியன் இருக்கு. இப்ப எப்படிங்க சூரியன் வந்துச்சுன்னு கேட்டா, அதான் ஒரு நேரத்துல சூரியன் இல்லை இல்ல, இப்ப அந்த சூரியன் வந்துருச்சுன்னு ஒருத்தர் சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, அது என்னங்க உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி உள்ள ஒரு செல்போனு, அது எப்படி வந்துச்சுன்னு கேட்டா, அதான் முன்னாடி இல்லை இல்ல இப்ப வந்துருச்சுன்னு சொன்னா நீங்க அதை முட்டாள்தனம், அது எப்படி நம்புறதுன்னு சொல்றீங்க. அப்ப இவ்வளவு பெரிய ஒரு சூரியன் அது இப்ப இருக்குது, அது முன்னாடி இல்லாமல் இருந்தது தான் அது இப்ப இருப்பதற்கு காரணம்னு சொன்னா அது எப்படி அது முட்டாள்தனமான வார்த்தையா இல்லையா? அதே போல அந்த சூரியனை தன்னைத்தானே அந்த சூரியன் படைச்சு கொண்டது என்று சொன்னா அதுவும் முட்டாள்தனம். ஏன்னு சொன்னா அது வர்றதுக்கு முன்னாடி அது கிடையாது. சூரியன் என்பது உள்ளமையில இருப்பதற்கு முன்னாடி அது இல்லாமல் இருக்கும் பொழுது அது எப்படி தன்னைத்தானே படைத்துக் கொள்ள முடியும்? இப்போ ஒவ்வொரு மனுஷனும் தன்னைத்தானே உருவாக்கி கொள்ள முடியுமா? முடியாது. அப்ப எந்த ஒரு பொருளுமே தன்னைத்தானே உருவாக்கி கொள்ள முடியாது. அப்ப எப்ப வந்து இந்த ரெண்டு விஷயங்களும் அங்க இல்லாம போயிருச்சோ, அப்ப மூன்றாவது ஒரு விஷயம்தான் அங்க கண்டிப்பா இருக்கு. அதாவது படைத்த ஒருவன் இருக்கிறான், அவன் படைப்புகளுக்கு அப்பாற்பட்டவன். படைத்த ஒருவன் இருக்கிறான், அவன் படைப்புகளுக்கு அப்பாற்பட்டவன். எப்படி செல்போன் என்பது வேறு, செல்போனை செய்தவன் என்பது வேறு. அதே போலதான் ஒரு மைக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மைக் என்பது வேறு, மைக்கை செஞ்சவன் வேறு. ஒரு டேபிள், டேபிள் என்பது வேறு, டேபிளை செய்தவன் என்பது வேறு. அப்ப இந்த பிரபஞ்சத்துல நம்ம பார்க்கக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, அந்த பொருள் வேறு, அந்த பொருளை செய்தவன் உருவாக்கியவன் வேறு. அதே போலதான் இந்த படைக்கப்பட்ட அத்தனை படைப்புகளையும் படைத்தவன் ஒருவன், அவன் படைப்புகளுக்கு அப்பாற்பட்டவன், அவன் தான் படைப்பாளன். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அவனுடைய குர்ஆன் வசனங்களில் ரெண்டு ஆதாரங்களையும் சொல்கிறான். ஒன்று வந்து நம்பிக்கைக்குரிய ஆதாரங்களையும் சொல்கிறான், இரண்டாவது தத்துவ ஆதாரங்களையும் சொல்கிறான். இப்போ நம்பிக்கைக்குரிய ஆதாரங்களை தான் முதல் மூன்று வசனங்களில் நம்ம உங்களுக்கு சொன்னோம். சூரத்துல் அன்னஆமுடைய ரெண்டாவது வசனம், சூரத்துல் ஆராஃபுடைய 11வது வசனம், அதே போல் சூரத்துல் ஹிஜ்ருடைய 15வது வசனங்களை நம்ம சொன்னோம். இதே போல் குர்ஆனில் நிறைய வசனங்கள் இருக்குது. இப்போ குறிப்பாக இந்த லாஜிக்குடைய அந்த தத்துவ கலையினுடைய வசனத்தை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 52வது அத்தியாயம் சூரா தூருடைய 35வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். இப்போ உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் வந்திருக்கிறாங்க. இந்த மனிதர்கள் யாராவது நான் தான் சூரியனை படைச்சேன், நான் தான் சந்திரனை படைச்சேன், நான் தான் வானத்தை படைச்சேன்னு சொல்லியிருக்காங்களா? சொல்ல முடியாது, அது முட்டாள்தான். சொன்னால் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்போ அல்லாஹ் கேட்குறான், இவர்கள் எதுவும் இல்லாமல் படைக்கப்பட்டார்களா? அம் குலிகூ மின் கைரி ஷயின், எதுவுமே இல்லாமல் தானாக உருவாகி விட்டார்களா? அது எப்படிப்பா முடியும்? முடியாதப்பா. அம் ஹுமுல் காலிகூன், அல்லது இவர்கள் தங்களை தாங்களே படைத்துக் கொண்டார்களா? அம் ஹலக்கு சமாவாத்தி, அல்லது இவர்கள் தான் வானங்களை பூமியை படைத்தார்களா? வல்லா யூகினூன், மாறாக இவர்கள் நம்பிக்கை கொள்வது கிடையாது. அப்ப ரொம்ப தெளிவா தத்துவத்தோடு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யதார்த்தத்தோட சொல்கிறான், கண்டிப்பா படைத்த ஒருவன் என்பவன் இருக்க வேண்டும், இந்த படைத்த ஒருவன் படைப்புகளுக்கு அப்பாற்பட்டவனாக இருக்க வேண்டும். எப்படி செல்போன் என்பது வேறு, செல்போனை உருவாக்கியவன் என்பவன் வேறு, மைக் என்பது வேறு, மைக்கை உருவாக்கியவன் வேறு, கம்ப்யூட்டர் வேறு, கம்ப்யூட்டரை உருவாக்கியவன் வேறு. அதே போலதான் படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளையும் படைத்த ஒருவன் இருக்கிறான், அவன் படைப்புகளுக்கு அப்பாற்பட்டவன், படைப்பாளன் படைக்கப்பட்டவனாக இருக்க முடியாது. புரிஞ்சிச்சுங்களா? ஏன்னா சில பேர் கேள்வி கேட்பாங்க குதர்க்கமா, சைத்தானுடைய தூண்டுதல்ல. அப்ப எல்லாத்தையும் படைச்ச ஒருவன் இருக்கிறான் நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னா, அப்ப அல்லாஹ் படைச்சது யாருன்னு கேட்பாங்க. சைத்தான் வந்து அந்த மாதிரி எண்ணங்களை போடுவாங்க, கேட்பாங்க. நீங்க நிறைய தாவாசு செய்யும் போது கூட உங்கள்ட்ட இந்த கேள்வியை கேட்பாங்க. அப்ப எல்லாரையும் படைச்ச ஒருவன் இருக்கான்னு நீங்க சொல்றீங்களே, அப்ப அல்லாஹ் யார் படைச்சா, அல்லாஹுக்கு முந்தி யார் இருந்தான்னு சொல்லிட்டு. அப்போ அது வந்து தவறாயிடும் அந்த கேள்வி. ஏன் தவறாயிடும் அப்படின்னு சொன்னா, அவன் படைக்கக்கூடியவன், அவன் யாரு, நம்ம படைக்கப்பட்டவர்கள். அப்போ படைக்கப்பட்டவர்களுக்கு தான் படைப்பாளன் இருக்க வேண்டுமே தவிர, அவனே படைப்பாளனாக இருக்க அவனை யாருமே படைக்க முடியாது. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் தனித்தவன், அவனுக்கு இணை துணை இல்லை, அவன் தான் எல்லா படைப்புகளையும் படைத்திருக்கிறான், அவனை எந்த ஒரு படைப்பும் படைக்கவில்லை.